பின்புறம் பார்க்கும் கார் கண்ணாடியில் சட்டென்று கியூவாயு தேவாலயத்தின் பெருந்தும்பத்தை கண்டீர்கள். பெரிய பொருட்கள் சிறியவற்றில் குடியிருக்கின்றன. ஒரு நொடி பொழுது
எவ்வளவு சிக்கனமா, எவ்வளவு எளிமையா. இன்னொரு கவிதை, இது வந்து ரியோகன் எழுதியதை யோன் சந்திரசேகர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்த கவிதை இது. என் கவிதைகளை கவிதைகள் என்று யார் சொன்னது? என் கவிதைகள் கவிதைகள் அல்ல. என் கவிதைகள் கவிதைகள் அல்ல என்று தெரிந்து விட்டதனால் நாம் இருவரும் சேர்ந்து பேச தொடங்கலாம் கவிதையை பற்றி. தெரிஞ்ச விஷயத்தை ரெண்டு பேரும் கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதற்கு பிறகு கவிதை உலகில் நான் கண்ட மிகப்பெரிய இன்னொரு மாற்றம் என்று சொல்வதா, அல்லது அதை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை, பெண் கவிஞர்கள் தோன்றி பெண்ணியம் தலித்தியம் என்கிற சூழலில் வளர்ந்து அங்க உறுப்புகளை அடையாளப்படுத்தும் வார்த்தைகளை முன்வைத்து எழுதப்பட்ட கவிதைகள். அந்த கவிதைகள் வந்து ஏற்படுத்திய அதிர்வுகள் யோசிக்க வேண்டியிருக்கு. ஓ, இப்படி எழுதுனா இந்த கவிதையெல்லாம் ரசிக்கப்படுமோ அப்படின்னு. ஆக நான் உணர்ந்த ஒரே அடிப்படையான விஷயம், என் முந்தைய தலைமுறை அவர்களுக்கு நிகழ்ந்த அந்த சுய தெளிவு. சுய தெளிவு என்று நான் சொல்வது, இதற்காக இலக்கியம் செய்கிறோம், இதை செய்கிறோம், இன்னதற்காக செய்கிறோம் அப்படி என்கிற அந்த இலக்கு லட்சியம், அது எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு கிட்டவில்லை, புரியவில்லை. இப்பொழுது புரிகிறது, வடிவம் தெரியவில்லை, முன்மாதிரிகள் இல்லை எங்களுக்கு, சரியான முன்மாதிரிகள் இன்னும் எங்களுக்கு கைக்கு கிடைக்காத வேதனையோடு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், பட்டுக் கொண்டிருக்கிறோம். நகுலன் அவருடைய சில கவிதைகளை பதிவு செய்கிறேன். நகுலன் ஐயாவுடைய கவிதைகள் வந்து எளிமையான வார்த்தைகள், இன்னும் எனக்கு பிடிபடலை, இதெல்லாம் இன்னும் பிடிபடலை எனக்கு. இன்னைக்கு எதனா கேட்டு யாராவது அந்த தலைமுறை சார்ந்தவர்கள் எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். வேறு என்கிற ஒரு கவிதை, உலக சந்தையில் ஒரு மனிதன் போனால் இன்னொருவர், உனக்கென்று லாப நஷ்ட கணக்கு இருந்தால் விஷயம் வேறு. சிலர் ஒரு கவிதை, சிலர் வந்ததும் வந்து சென்ற பிறகும் சூன்யமாகவே மிஞ்சுகிறார். சிலர் வந்ததும் வந்து சென்ற பிறகும் சூன்யமாகவே மிஞ்சுகிறார்கள். அவன் ஒரு கவிதை, செத்து விட்டான் என்றாய், எனக்கென்னமோ அவன் இருந்ததுதான் இன்னும் என் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. செத்து விட்டான் என்கிறாய், எனக்கென்னவோ அவன் இருந்ததுதான் இன்றும் என் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. சேடல் ஒரு கவிதை சொல்றாரு, எதை திறந்தால் என்ன கிடைக்கும் என்று எதை எதையோ திறந்து கொண்டிருக்கிறார். சோ இதெல்லாம் வந்து என்ன உடைக்குது, கவிதைனா 20 வரி எழுதுறதில்லடா, 30 வரி எழுதுறதில்ல, தெரியாத வார்த்தைகளை போட்டு எழுதுறதில்ல, எழுதணும் பார் என்கிட்ட, என்னிடம் எப்படிப்பட்ட வார்த்தை வந்திருக்கிறது பார் என்று வைப்பதற்காக எழுதல. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அதற்கு தேவையான நீளத்தை அது தீர்மானித்துக் கொள்கிறது, அதற்கு தேவையான பொருள் அடக்கத்தை உள்ளடக்கத்தை அது தேடிக்கொள்கிறது. நீ ஏன் அதுக்கு வந்து நீ முயற்சிப்பட்ட ரெண்டு ரெண்டு வரியில, மூணு மூணு வரியில. இன்னொரு கவிதை பாருங்க, அவரு ராமச்சந்திரனா என்று, ராமச்சந்திரன் என்றார், எந்த ராமச்சந்திரன் என்று நான் கேட்கவில்லை, அவர் கூறவும் எனக்கு ராமச்சந்திரன் உடனே டக்கு ஞாபகத்து எம்ஜி ராமச்சந்திரன் தான். என்ன ஒரு யுக்தி இது, இது ஏன் ஒரு தலைமுறைக்கு தொடராமல் இது துண்டாவது, ஏன் துண்டாச்சு, ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. இணையத்தில் உள்ள கவிதைகளையும் பரக்கூடிய கவிதை தொகுப்புகளையும் பார்க்கும்போது, ஆனா ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னால பரவாயில்ல, எங்க திரைப்படத்துல வந்து மசாலா படங்களுக்கு வைத்திருக்கிற சூத்திரம் மாதிரி கவிதை தொகுப்பு ஒரு ஃபார்முலா வச்சிருந்தாங்க. ரெண்டு முதுகண்ணி கவிதை, ரெண்டு வரதட்சணை கவிதை, ரெண்டு அரசியலை சித்திர கவிதை, அம்மா கவிதை ஒண்ணு, குழந்தை கவிதை ஒண்ணு, காதல ஜெயித்த கவிதை ஒண்ணு, காதல தோத்த கவிதை ஒண்ணு, போட்ட ஒரு தொகுப்பு. அது மாதிரி எப்படி வந்திருக்குன்னா, இன்னைக்கு கொஞ்சம் நிலைமை மாறி இருக்கு, முழு பக்கம் காலியாக இருக்கும், இங்க ரெண்டு வரி இருக்கும். நான் சொன்னது அழகா, நீங்க படம் போட்டு வெறும் படத்தோட கொடுத்தீங்கன்னா நல்ல கவிதைகளை நான் எழுதிக் கொள்கிறேன் அப்படின்னு சிந்திப்பது மட்டும் தான். இந்த அரங்கில் எனக்கு கிடைத்த வாய்ப்பை கேள்விகளாக ஒரு ஓரிரு கேள்விகளாகவும் அந்த கேள்விகளை ஆதங்கத்தின் வடிவாகவும் வெளிப்படுத்த வேண்டிய கடப்பாட்டை நான் இருக்கிறேன். என்னுடைய மொத்த கவிதை உலகமே, நான் ஏரிக்கரையினுடைய பாதியில் இருக்கிறேன், என் பின்னால் ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது, அனைத்தும் கவி கூட்டம், எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. மேத்தா அவர்கள் சொன்னது போல பூமியை புரட்டும் நெம்புகோல் கவிதை யாரிடம் இருக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் என் அரசாங்கம், என் பதிப்புலகம், தமிழ் பதிப்புலகம் தமிழ் கவிதைகளுக்கு நூலக ஆர்டர் கிடைப்பதில்லை என்பதால் கவிதை புத்தகங்களை பதிப்பிப்பதை தவிர்க்கிறார்கள். காசிருப்பவர்கள் புத்தகம் போடுகிறார்கள், வீட்டிலே அடுக்கிக் கொள்கிறார்கள், இலவசமாக கொடுக்கிறார்கள். கவிதையை எப்படி வளர்ப்பது புரியவில்லை எங்களுக்கு. இதற்கு ஏதாவது செய்ய முடியாதா? ஏதாவது வழிகள் இருக்கிறதா? இது எனக்கு கவிதையை அவமதிப்பதை போல எனக்கு ஒரு உணர்வு. சார் கவிதையா சார்? கவிதெல்லாம் விற்காது சார். லைப்ரரி ஆர்டர் எடுக்கிறது இல்லை சார். கவிதைக்கு உரைநடை எழுதுங்க சார். கட்டுரை ஃபிக்ஷன் எழுதுங்க. ஃபிக்ஷன் என்ன சார் எழுதுறது? உங்கள் லைஃப் அப்படியே எழுதுங்க சார். காலையில் என்ன நடத்து, சாயந்தரத்தை என்னாச்சும் எழுதுங்க. அது போகும் சார், அது விற்கும். கவிதை விற்கிறது. ஸோ இந்த இந்த கருத்தியல் வந்து ரொம்ப வேதனையாக இருக்கு. ஸோ இதற்கு என்ன செய்யலாம் என்பதை நான் வந்து யுகமாயினி சித்தனை அவர்களுக்கு இந்த அரங்கிற்கும் இந்த நிகழ்விற்கும் ஒரு என்னுடைய ஆதங்கமாக தமிழ் கவிதைகளை கொண்டு செல்ல ஆரோக்கியமான பதிப்புகள் நூலக உத்தரவுகள் அதை பெறுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஒரு ஆதங்கத்தை நான் எழுப்புகிறேன். இறுதியாக கடைசி கட்ட என்னுடைய ஓரிரு கவிதைகளை மட்டும் வாசித்து விடுகிறேன். வெகு நாட்களாய் மிக குறுகலானதும் இருள் நிறைந்ததும் காற்று வந்து போக ஏதுவாய் ஜன்னலும் மற்ற அந்த ஒற்றை வார்த்தைக்குள் அடைந்து கிடக்கிறாய். தட்டி தட்டி அடைந்த அக்கதவெங்கும் என் கைரேகை படர்கள். மௌனமான அவ்வார்த்தைக்குள்ளிருந்து நாராசமாய் உன் அலறல். இன்னொரு வார்த்தை கொண்டு உடை அந்த வார்த்தை. வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையின் விரிவு வானமெங்கும். ஒற்றை வார்த்தையிலிருந்து உன்னை விடுவிக்க என் மொழியின் அத்தனை வார்த்தைகளையும் பயன்படுத்தியவின் எனக்கு புரிவதெல்லாம் நீ நம் மொழி மறந்திருக்க வேண்டும் அல்லது செவிடாக இருக்க வேண்டும். செய்வதற்கென்று நிறையவே இருந்தது. சாலையில் ஒருவன் மயங்கி சரிகையில் மடியில் கிடத்தி தண்ணீர் என கதறி ஓடும் வாகனம் மறித்து மருத்துவமனை விரையவும். இப்படி எதையுமே செய்ய இயலாமல் போவதற்கு சட்டென கிளம்பிய பேருந்தோ பக்கத்து இருக்கையில் என்னை இருக்கி வைத்திருந்த தொந்தி ஆசாமியோ யாரும் இல்லை காரணம் என உரைக்கும் போதி தருணத்தில் ஞானம் ஏற தொண்டை குழியில் தயங்கி இறங்கும் டப்பாவை அடைத்த மதிய உணவு. மீண்டும் ஒருமுறை இப்படி நேர்கையிலும் இப்படியேதான் நடந்து கொள்ளக்கூடும் என் பாடம் செய்யப்பட்ட பாழ்மனம். என் ஆன்மாவுக்குள்ளிருந்து இறங்கி வருகிறது ஒரு வார்த்தை. நெடுநாளாய் பிரிக்கப்பட்ட உன்னையும் என்னையும் சந்திக்க திறந்த உன் எமைக்குள்ளிருந்து நான் வெளிவந்து எட்டி பார்த்தது ஒரு புது உலகத்தை. யார் எதை அடைகாத்தோம், கருவில் சுமந்தோம் தெரியவில்லை. ஆனாலும் நாம் நம்மை ஈன்றெடுத்தோம். சமாதிக்குள் வைக்கப்பட்ட சிறுபுலிகள் எல்லாம் ஒன்று கூடி கைகோர்த்து களி செய்து புலக மீதின. அதை உயிரோடே சமாதி வைத்திருந்ததும் அவைகளும் நம்மோடே மூச்சடக்கி வாழ்ந்ததும். மரணப்படுக்கையில் இறுதி மூச்சுக்கு போராடியவனுக்கு கிடைத்தது முதல் மூச்சு. வறண்ட நாவில் ஆகாய கங்கையின் ஊற்று. விழிகளுக்கு பெண்பால் கண்ணனின் விசுரூபம். எனக்கு கிடைத்தது எண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட எனது விழா எலும்பு. வாழ்வில் நான் சந்தித்த ஏமாற்றங்களை துயரங்களை எனக்கு இந்த காதல் தோல்வியான கவிதைகளை வடித்து பார்ப்பதில் எனக்கு ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. அந்த வகையில் ஒரு கவிதை. ஏ வாசுகி, கெட்டித்த மேலோட்டை மென்மையாக்கி மனதடை புகுந்த பார்வை மத்தால் கன ஒரு பக்கமும் நினைவொரு பக்கமும் நீயே நின்று காதலை கடந்து கடைந்ததன் முடிவில் திரண்ட அமிழ்தத்தை அள்ளி அள்ளி பருகிவிட்டு ஆலகாலத்தை எனக்கு தந்துவிட்டு போகிறார். ஏ வாசுகி, கெட்டித்த மேலோட்டை மென்மையாக்கி மனதடை புகுந்த பார்வை மத்தால் கன ஒரு பக்கமும் நினைவொரு பக்கமும் நீயே நின்று காதலை கடைந்ததன் முடிவில் திரண்ட அமிர்தத்தை அள்ளி அள்ளி பருகிவிட்டு ஆலகாலத்தை எனக்கு தந்துவிட்டு போகிறாய். ஒற்றை கையால் கண்டத்தை இறுக்கி மறுகையால் நான் எழுதிய கவிதை எங்கும் பாரித்திருக்கிறது நீளம். நுரைத்து வழிகிறது உனக்கான காதல் சுட்டும் வாசகங்கள். என் உடல் சார்ந்த பிரச்சனை நிகழ்ந்த பிறகு இணையம் எனக்கு வாழ்வளித்தது. எனக்கு தமிழ் தட்டச்சு தெரியாது. அழகி என்கிற தமிழ் மென்பொருள் என் கையில் கிடைத்ததும் ஒரு அறை, 8x8 அறை, அந்த அறைதான் என் வாழ்க்கையானது. மின்தமிழ், பிரவாகம் போன்ற மடலாடற் குழுமங்களில் ஏறக்குறைய 15 வருடங்களுக்கு முன்னால் நான் எழுதி வைத்திருந்த கவிதைகளை அதில் நான் பதிப்பிட்டேன். கடந்த 5-6 மாதங்களாக என் வலைப்பூவிற்கு ஒரு நாள் வந்து ஒரு வாசகம் வைத்து விட்டு போனார் சித்தனையா. மின்தமிழ் மடலாடற் குடும்பத்தில் உங்கள் கவிதைகளை வாசித்தேன், உங்கள் வலைப்பூவிற்கு வந்திருக்கிறேன். தங்கி இருக்க ஆசைதான், நேரமில்லை. வந்துவிட்டு போனதை பதிவு செய்துவிட்டு திரும்புகிறேன். கவிதையா இருந்தது, அதே ஒரு கவிதையா இருந்தது. அதுக்கு மேலே கவிதையே தோணல எனக்கு. ஸோ அந்த நிகழ்வுக்கு பிறகு இப்படி ஒரு வாய்ப்பு. நான் பயிலரங்கம் நடத்தி கொண்டிருக்கிறேன், மனம் பற்றிய பயிலரங்கம். பள்ளி மாணவர்களுக்கு நினைவாற்றல் பயிற்சியை கடந்த 5 வருடங்களாக ஒரு மாவட்டத்தில் உள்ள ஏறக்குறைய 350 பள்ளிகளில் செய்து வந்து கொண்டிருக்கிறேன். 8 மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாமல் பேசக்கூடியவன். கடந்த 1.5 ஆண்டுகளாக என்னால் பேச முடியாது. இந்த நிகழ்ச்சியை ஒப்புக்கொண்ட போது நன்றாக பேசிக் கொண்டிருந்தேன். 2 நாட்களுக்கு முன்பு எனக்கு மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு சிந்தம் வந்தது, ஒரு பயம் வந்தது. நான், நீங்க எல்லாம் வர்றீங்க, பெரியவர்கள் வர்றாங்க, உங்களெல்லாம் நான் பார்க்கணும், சந்திக்கணும். உங்களுடைய பார்வையே எனக்குள்ள நாளைக்கான கவிதைகளை ஊட்டெடுக்க வைக்கும் என்கிற நம்பிக்கையில் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். நான் பேசியதில் குறை இருக்கலாம், என்னுடைய பார்வையில் எனக்கு பட்டதை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வாய்ப்பிற்கும் இந்த அற்புதமான அசுர கணத்தை எனக்கு தந்த சித்தனையா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
உங்களுடைய வார்த்தைகளும்
வெங்கட், உங்களுடைய வார்த்தைகள் இந்த அறையெங்கும் நிரவி பறந்து எங்களுடைய வாழ்த்துகளுடன் கலந்து உங்களுக்கு மருத்துவர் கொடுத்த கெடு ஏப்ரல் மாதம் கடந்து இன்னும் 1 மாதம் கடந்துவிட்ட நிலையிலும் அடுத்த வருடம் அதுக்கடுத்த வருடம் என்று நீங்கள் நீரூழி வாழ்ந்து இன்னும் எங்களுடைய இலக்கிய கூடல் கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் ஒன்று கூடி ஒரு தடவை அவருக்காக கைத்தட்டுவோம்.
மிக்க நன்றி கவிஞர் வெங்கட் தாயுமானவன் அவர்கள்.